நம்முடைய தலைப்பு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதுதான்.
We saw yesterday that truth is more than just a head knowledge.
சத்தியம் என்பது நாம் மூளையிலே அறிந்திருக்கக்கூடிய அறிவு மட்டுமல்ல என்று நாம் பார்த்தோம்.
When we hear God's word, it enters our mind first of all.
நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது முதலாவது அது நம்முடைய மனதுக்குள்ளாக நுழைகிறது.
See, as you hear what I'm saying now, it comes into your mind.
இப்பொழுது நான் பேசுகிறேன், அதை நீங்கள் கேட்கிறீர்கள், அது உங்களுடைய மனதுக்குள்ளாக போகிறது.
But if it only remains in your mind, you will build your house on sand.
அது உங்களுடைய மனதிலேயே மட்டும் தங்கியிருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீட்டை மணலிலே கட்டுகிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பீர்கள்.
Through your mind, the word of God must reach your heart.
உங்களுடைய மனதின் மூலமாக தேவனுடைய வார்த்தையானது உங்கள் இருதயத்திற்கு செல்ல வேண்டும்.
It's just like saying when you eat food, you first put it into your mouth.
உணவு சாப்பிடும் பொழுது முதலாவது நாம் வாயிலே இந்த உணவை வைக்கிறோம்.
But if you keep it in your mouth, it won't help you.
வாயிலே அந்த ஆகாரத்தை வைத்திருந்தால் நமக்கு உதவி செய்யுமா?
Keep on eating, you keep it in your mouth, it's useless.
சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள், சாப்பிட்டதெல்லாம் வாய்க்குள்ளே அடக்கி அடக்கி வைத்துக் கொண்டே இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை.
So many Christians, when they hear the truth, they just keep it in their mind.
அநேக கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை கேட்கும் பொழுது தங்கள் மனதிலேயே அவைகளை வைத்துக் கொள்கிறார்கள்.
And that's why it doesn't help them.
ஆகவே தான் அது அவர்களுக்கு ஒரு காலம் உதவி செய்வதில்லை.
So you must understand how this truth can come from your mind to your heart.
ஆகவே இந்த சத்தியமானது மனதிலிருந்து எப்படி இருதயத்திற்கு வர முடியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும்.
And that's very simple.
அது மிகவும் எளிய ஒரு முறையாகும்.
Any truth that I hear and obey, it will go into my heart.
எந்த சத்தியமானாலும் கேட்டு எப்பொழுது நான் அதற்கு கீழ்ப்படுகிறேனோ அப்பொழுது அதனுடைய இருதயத்திற்குள்ளாக செல்கிறது.
And any truth that you understand but you don't obey will remain in your mind.
எந்த சத்தியமானாலும் நீங்கள் அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமலே இருப்பீர்கள் என்றால் அது உங்கள் மனதிலேயே தான் இருக்கும்.
Now through the years, many of us have heard many, many, many truths.
இவ்வளவு ஆண்டுகளாக நம்மிலே அநேகர் பல 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 சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம்.
And out of those truths, only those few truths that you obeyed have gone into your heart.
அப்படி கேட்ட பல சத்தியங்களிலே நீங்கள் கீழ்ப்படிந்த சத்தியங்கள் மட்டுமே உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக உள்ளத்திற்குள்ளாக சென்றிருக்கிறது.
So we must not rejoice in just the fact that we know a lot of truth.
ஆகவே ஒரு சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன் என்கிற ஒரு காரியத்தினாலே மட்டும் நாம் சந்தோஷிக்க கூடாது.
Knowing, you know, you can use the picture of constructing a house.
ஒரு வீட்டை கட்டுகிற அந்த காரியத்திற்கு இதை ஒப்பிடலாம்.
Knowing truth is like collecting all the bricks.
சத்தியத்தை அறிவது செங்கல் எல்லாவற்றையும் கொண்டு வந்து லாரி லாரி இறக்குவதற்கு ஒப்பாக இருக்கிறது.
You keep it outside your plot, 100,000 bricks.
நீங்கள் உங்களுடைய நிலத்துக்கு வெளியே அந்த 100,000 செங்கல்களை அடுக்கி வைத்திருக்கிறீர்கள்.
But if you use only though say maybe 1,000 bricks, you're going to build a very small house.
அதிலே 1,000 செங்கலை மட்டும் நான் பயன்படுத்தி கட்டியிருக்கிறேன் என்று சொல்லிவிடலானால் நீங்கள் ஒரு சிறு குட்டி வீட்டை மட்டும்தான் கட்ட முடியும்.
But there's so much outside.
ஆனால் எவ்வளவோ செங்கல் இன்னுமா வெளியே இருக்கிறது.
If you used all of that, you could build a huge 4-5 story house.
அந்த 100,000 செங்கல்களையும் நீங்கள் பயன்படுத்தி இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் 3 மாடி 4 மாடி கட்டடம், பெரிய கட்டடத்தை வீட்டை நீங்கள் கட்டியிருந்திருக்கலாம்.
So in our churches we glory that we know so much truth, more than almost any other church in India.
நம்முடைய சபைகளிலே நாம் இந்தியாவில் உள்ள எத்தனையோ கிட்டத்தட்ட பல சபைகள் அனைத்து சபைகளை காட்டிலும் அதிகமான சத்தியங்களை அறிந்திருக்கிறோம் என்று நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
And that may be true.
அது உண்மையாக கூட இருக்கலாம்.
But can we say therefore that we have got the best believers in India?
ஆகவே இந்தியாவிலேயே சிறந்த விசுவாசிகள் இங்கே தான் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியுமா?
When I look around and I know a lot of people in our churches, I say the answer is no.
நான் என்னை சுற்றிலும் உள்ள நம்முடைய சபை விசுவாசிகளை பார்க்கிறேன், பார்த்து அதற்கு பதில் இல்லை என்று தான் சொல்கிறேன்.
Then I look at some believers in other churches and I say they are much better than some of our believers.
மற்ற சபைகளிலே உள்ள சில விசுவாசிகளை நான் பார்க்கும் பொழுது ஐயோ நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளை காட்டிலும் இவர்கள் எவ்வளவோ மேன்மையானவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்கிறேன்.
We must not blindly imagine that because we know more truth we are better than others.
நாம் அதிகமான சத்தியங்களை அறிந்திருக்கிறபடினாலே மற்றவர்களை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது.
As I told you, there are two ways of knowing the truth. One is in the head and the other is in the heart.
சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இரண்டு விதங்கள் இருக்கிறது. ஒன்று மனதளவிலே அறிந்து கொள்வது, இன்னொன்று இருதயத்திலே அறிந்து கொள்வது.
If you know it only in your head, you won't be free.
மனதிலே மட்டும் சத்தியத்தை அறிந்திருந்தால் நீங்கள் விடுதலை ஆவது முடியாத காரியம்.
When Jesus said about knowing the truth, it's knowing it in the heart.
சத்தியத்தை அறிவீர்கள் என்று இயேசு சொல்லும் பொழுது அது இருதயத்திலே சத்தியத்தை அறிகிற காரியத்திற்கு சொல்லுகிறார்.
So what is it that makes the difference?
ஆகவே எந்த விஷயத்திலே நாம் வித்தியாசத்தை பார்க்கிறோம்?
So let's say that we have got in our churches 10 lakhs worth of 10 lakhs of bricks.
நம்முடைய so much truth. சபைகளிலே 10 லட்சம் செங்கல்களுக்கு சமமான சத்தியங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
And you've got that.
உங்களுக்கு அது இருக்கிறது.
But as I said, you use only about 1000 of those bricks and you build a small house.
அந்த 10 லட்சம் செங்கல்களிலே 1000 செங்கல்களை மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு சிறிய வீட்டை கட்டுகிறீர்கள்.
It means you got 10 lakh bricks in your mind and only 1000 has come into your heart.
அதனுடைய பொருள் என்னவென்றால் 10 லட்சம் கல்கள் உங்களுடைய மனதில் இருக்கிறது, 1000 கற்கள் மட்டும் தான் உள்ளத்திற்கு வந்திருக்கிறது.
Now another church may not even have 1 lakh bricks. Their truth is much less, maybe only 50-60,000 bricks.
இன்னொரு வேளை 1 லட்சம் செங்கல்கள் கூட தேராது. எண்ணி பார்த்தால் 60,000 செங்கல்கள் தான் வைத்திருப்பார்கள்.
But they use all those bricks to build a house.
ஆனால் அவர்களோ அந்த 60,000 செங்கல்களையும் பயன்படுத்தி வீட்டை கட்டி விட்டார்கள்.
So even though they got less bricks than you, they built a bigger house than you.
உங்களை காட்டிலும் அவர்களுக்கு செங்கல் கல்கர் கம்மியாக இருந்தாலும் அவர் உங்களை காட்டிலும் மேன்மையான வீட்டை கட்டி விட்டார்கள்.
Because they used all the bricks they had and you used only 1% of the bricks you had.
ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கற்களையும் பயன்படுத்தி வீட்டை கட்டிவிட்டார்கள். நீங்களோ உங்களுக்கு இருக்கக்கூடிய செங்கல்களிலே 1% மட்டும்தான் பயன்படுத்தி கட்டியிருக்கிறீர்கள்.
That is the reason why we find some very good believers in other churches who are much better than people in our church.
ஆகவே தான் நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளை காட்டிலும் மேன்மையான சில விசுவாசிகள், நல்ல விசுவாசிகளை மற்ற சபைகளிலே நாம் காண்கிறோம்.
But if you give a written examination, I think many people in our church will get more marks.
ஆனால் ஒரு எழுத்து தேர்வை வைத்தால் நம்முடைய சபையிலே உள்ளவர்கள் சத்தியத்திற்கு அதிகமான மார்க்குகள் வாங்குவார்கள்.
Because we have heard and understood so many things, we can explain the Bible better than many other people.
மற்ற अनेक ஜனங்களை காட்டிலும் நாம் வேதத்தை நன்றாக விளக்கி சொல்ல முடிகிறது, சத்தியங்களை விளக்கி சொல்ல முடிகிறது, மனதிலே அறிந்திருக்கிறோம்.
See what Jesus said to people like that in his day.
இயேசு தம்முடைய காலங்களிலே வாழ்ந்த மக்களை குறித்து என்ன சொன்னார் என்று நாம் பார்ப்போம்.
10 lakh bricks but used only 1000 bricks.
அவர்களுக்கு 10 லட்சம் கற்கள் இருந்தது, ஆனால் 1000 கற்களை மட்டும் பயன்படுத்தி வீட்டை கட்டியிருக்கிறார்கள்.
John 5 verse 39.
யோவான் 5 அதிகாரம் 39 வசனம்.
And 40.
40 வசனம்.
You search the scriptures because you think that you have eternal life in them and these bear witness of me but you are not willing to come to me that you may have life.
யோவான் 5:39-40 வசனங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிகிறீர்களே, என்ன குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே, அப்படி இருந்து உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்திலே வர உங்களுக்கு மனதில்லை.
See, they didn't have some strange scriptures like the Gita or something.
அவர்களுக்கு ஏதோ பகவத்கீதையை போல சில வேத வாக்கியங்களாம்.
They had the true scriptures of the Old Testament.
பழைய ஏற்பாட்டினுடைய மெய்யான ஒரு வேதத்தை தான் அவர்கள் வைத்திருந்தார்கள்.
Not only that.
அது மட்டுமல்ல.
They were hard working people who searched the scriptures, studied it.
அவர்கள் கடினமாய் உழைக்கிறவர்கள். அவர்கள் கடினமாய் ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து வேதத்தை நன்றாக கற்று அறிந்தவர்கள்.
But they did not come to Jesus.
ஆனாலும் அவர்கள் இயேசு அண்டை வரவில்லை.
Is it possible to study the Bible and not go to Jesus?
வேதத்தை கற்று இயேசுவிடத்தில் செல்லாமல் இருப்பதற்கு ஒரு சாத்தியம் உண்டா?
Yes.
ஆம், உண்டு.
So many people did it in those days.
அந்த நாட்களில் அநேகர் அப்படி செய்தார்கள்.
And even today.
இன்றைக்கும் கூட.
You can study the scriptures, you can hear the message and you may not come to Jesus.
நீங்கள் வேதத்தை நன்றாக கற்று அறியலாம், செய்திகளை கேட்கலாம், ஆனாலும் இயேசு அண்டை வராமலே இருந்து விட முடியும்.
Verse 39 it says you think that the eternal life is in this book.
இந்த புத்தகத்திலே தான் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள்.
No, eternal life is not in this book.
நித்திய ஜீவன் இந்த புத்தகத்திலே இல்லை.
This is only paper and ink.
இது பேப்பர் மையினாலே செய்யப்பட்டதுதான்.
Paper and ink cannot give you eternal life.
தாளும் மையும் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது.
He said if you want eternal life verse 40 you must come to me, but you don't come to me.
நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டும் என்றால் 40 ஆம் வசனத்தின் அடிப்படையில் இயேசுவண்டை வர வேண்டும். ஆனால் நீங்கள் என்னிடத்தில் வர இயலவில்லை.
I believe this is the problem with many people in our church.
நம்முடைய சபைகளிலே அநேக மக்களுடைய பிரச்சனை இதுதான் என்று நான் நினைக்கிறேன்.
They know the scriptures, they read the bible, they don't come to Jesus.
அவர்கள் வேதத்தை அறிந்திருக்கிறார்கள், வேதத்தை கற்கிறார்கள், ஆனால் இயேசுவண்டை வருவதில்லை.
And even in a meeting
கூட்டத்திலே கூட
like this
இது போன்ற கூட்டங்களிலே
if you only hear me and you don't contact the lord through what you hear you really won't get anything.
நான் பேசுகிறதை மட்டுமே நீங்கள் கேட்டுவிட்டு தேவனோடு கூட நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தாவிட்டால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது.
I believe with all my heart that the lord jesus is here in our midst.
நான் முழு இதயத்தோடு இயேசு நம்முடைய மத்திலே இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன்.
You know he was here yesterday.
நேற்று தினத்தில் இங்கே இருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
Did you meet him?
நீங்கள் அவரை சந்தித்தீர்களா?
Supposing the chief minister of Tamil Nadu was sitting here yesterday.
நேற்று தினத்திலே தமிழ்நாடு முதல் மந்திரி இங்கே உட்கார்ந்திருந்தார் என்று வைத்துக் கொள்வோம்.
You didn't know it.
ஆனால் உங்களுக்கே அது தெரியவில்லை.
And somebody tells you, you know chief minister came to the meeting yesterday.
யாரோ ஒரு சொல்றார் நேற்று நம்முடைய முதல் மந்திரி வந்திருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்.
Few people met him.
ஒரு சிலர் அவரை பார்த்தார்கள், உங்களுக்கு தெரியுமா, நீங்க எல்லாம் பார்த்தீர்களா?
You say, oh, I didn't even know he came.
அவர் வந்திருந்தாலும் கூட நான் பார்க்கவில்லை என்று சொல்லுவீர்கள்.
I think it's like that.
அதே போலதான்.
Jesus is present in a meeting.
இயேசு ஒரு கூட்டத்திலே அவர் பிரசன்னராக இருக்கிறார்.
And you say, oh, I didn't meet him.
ஐயோ, இயேசு வந்தாரா, நான் அவரை சந்திக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள்.
I heard brother Zach, but I never met Jesus.
நான் சகோதரர் ஜாக் அவர்கள் பேசுகிறதை கேட்டனால் இயேசுவை பார்க்கவில்லையே.
That is the great danger.
இதுதான் மிகப்பெரிய அபாயம்.
That you can hear a godly man and not meet Jesus himself.
ஒரு தேவ மனிதனுடைய செய்தியை நீங்கள் கேட்டுவிட்டு இயேசுவை சந்திக்காமலே போய்விட முடியும்.
Then you may hear a lot in your head. You won't gain much.
நீங்கள் நிறைய சத்தியங்களை உடைய மனதிலே மூளையிலே கேட்டு வைத்துக் கொள்ளலாம். அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை.
That is why our life changes are only temporary.
ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தற்காலிகமானதா இருக்கிறது.
We get free from some bad habits temporarily.
நாம் சில கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம், ஆனால் அது தற்காலிகமானதா இருக்கிறது.
That's why we saw this yesterday. Jesus said you shall know the truth, truth shall make you free.
ஆகவே தான் இயேசு நேற்று சொன்ன வார்த்தையை நாம் நினைவுகூர்கிறோம், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
John 8:32.
யோவான் 8:32.
Four verses later he said if I the son of God makes you free you'll be free permanently.
தேவ குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று கீழே உள்ள வசனத்தில் சொல்கிறார்.
Verse 36.
36 வசனம்.
So it's not enough just to know the truth.
ஆகவே சத்தியத்தை நாம் அறிந்திருந்தால் மட்டும் போதாது.
It must sink into our heart.
அது நம்முடைய உள்ளத்திலே அது சென்று அடைய வேண்டும்.
We must use all the bricks we get.
நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா செங்கல்களையும் பயன்படுத்த வேண்டும்.
Because God wants us to build a big house for him.
தேவன் தமக்கென்று ஒரு பெரிய வீட்டை மாளிகையை கட்ட வேண்டும் விரும்புகிறார்.
See even David in the Old Testament knew this in Psalm 119.
சங்கீதம் 119 இல் தாவீது பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார்.
Psalm 119.
சங்கீதம் 119.
And we read in verse 11.
11th வசனத்திலே வாசிக்கிறோம்.
Thy word I have treasured in my heart that I might not sin against thee.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன்.
Now in the English it is even better. Thy word I have kept like a treasure in my heart.
ஆங்கிலே வேதாகமத்திலே உம்முடைய வார்த்தையை ஒரு பொக்கிஷத்தை போல் என்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்கிறது.
I got a treasure.
எனக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கிறது.
Supposing somebody gave you a packet of gold and diamonds as a gift.
உங்களுக்கு வெகுமதியாக ஒருவர் ஒரு பெட்டியை கொடுக்கிறார், அதுக்குள்ளே வைரமும் தங்கமும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
And a beautiful box.
அருமையான அழகான ஒரு பெட்டி.
And you say thank you so much.
மிகுந்த நன்றி சொல் நன்றி உள்ள மனதோடு கூட thank you சொல்வீர்கள்.
You become suddenly rich.
நீங்கள் திடீரென ஐஸ்வர்யவானாய் மாறுகிறீர்கள்.
But you keep it outside your door.
ஆனால் அந்த வெகுமதியை வீட்டுக்கு வெளியே நீங்கள் வைத்து விட்டு போகிறீர்கள்.
You come back next morning, it's gone.
அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்தால் அந்த பொட்டலத்தை காணும், அந்த பெட்டியை காணவில்லை.
You were rich yesterday, you became poor today.
நேற்றைய தினத்திலே ஐஸ்வர்யனாய் இருந்த நீங்கள் இன்றைக்கு தரித்திரராய் மாறிவிட்டீர்கள்.
You didn't take that treasure and keep it inside the safe in your house.
ஏனென்றால் அந்த பொக்கிஷத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளாக அலமாரியிலே பத்திரப்படுத்தி வைக்கவில்லை.
Do you keep all your treasures outside your house?
உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வெளியே வைத்துவிட்டு போகிறீர்களா?
Even if you got a compound outside your house, you will not keep it there.
உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு மதில் சுவர் கட்டி இருந்தாலும் கூட உங்கள் வீட்டுக்கு வெளியே வைக்க மாட்டீர்கள்.
You will not only keep it inside your house, you'll keep it inside a cupboard and lock it.
நீங்கள் வீட்டுக்குள்ளே வைப்பது மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அலமாரியிலே நீங்கள் கபோர்ட்ல வைத்து அதை பூட்டி விடுவீர்கள்.
That is your heart.
அதுதான் உங்களுடைய இதயம்.
Keep it in your mind, it's like keeping it in the compound.
உங்களுடைய மனதிலே வைப்பது நீங்கள் வீட்டுக்கு வெளியே காம்பவுண்ட் வாலுக்குள்ளாக வைப்பதற்கு சமமாக இருக்கு.
If you understand this, you'll understand why so many conferences you came and you have not gained much.
இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் ஏன் இத்தனை கான்பரன்ஸுக்கு வந்தும் நான் ஆதாயம் பெறவில்லை, பலன் பெறவில்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள்.
Every time God gives you a treasure, you keep it in the outside compound and leave it.
ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கும் பொழுது வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டுக்குள்ளாக நீங்கள் வைத்துவிட்டு போய் விடுகிறீர்கள்.
From now on, you keep it in your heart.
உள்ளத்திலே வைக்க வேண்டும்.
Thy word I have treasured in my heart, then I don't sin against you.
உம்முடைய வார்த்தையை என்னுடைய பொக்கிஷத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்தால் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன்.
If you keep it in your mind, you'll keep on sinning.
உம்முடைய மனதிலே நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் பாவம் செய்து கொண்டே தான் இருப்பீர்கள்.
If you keep it in your heart, you will not sin.
ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளாக வைக்கும் பொழுது ஒரு காலம் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள்.
So when Jesus says knowing the truth, he's not talking about knowing the truth in the mind but in the heart.
ஆகவே இயேசு சத்தியத்தை அறிவீர்கள் என்று பேசும்பொழுது மனதிலே அறியக்கூடிய அறிவை பரிசுத்தத்தை சொல்லவில்லை, இருதயத்திலே இருக்கக்கூடிய சத்தியத்தை பற்றி சொல்கிறார்.
How do we get the truth from the mind to the heart?
எப்படி நாம் மனதிலே இருக்கக்கூடிய சத்தியத்தை இருதயத்திற்கு கொண்டு வர முடியும்?
You remember what I said?
நான் என்ன சொன்னேன் என்று உங்களுக்கு நினைவு இருக்கிறதா?
By doing what?
என்ன செய்து?
Obeying this truth.
சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலமாக இதயத்துக்குள்ளே வைக்கிறோம்.
If I learn 10 truths,
10 சத்தியங்களை கற்றுக்கொண்டேன்.
And I obey one of them.
அதுல ஒரு சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன்.
That one will sink into my heart.
அந்த ஒரு சத்தியம் தான் என்னுடைய உள்ளத்திற்குள்ள நுழையும்.
That will keep me from some sin.
அது என்னை ஒரு ஏதோ ஒரு பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி காக்கும்.
If I obey all 10,
நான் எல்லா 10 சத்தியங்களுக்கும் கீழ்ப்படியும் பொழுது,
then that can change my whole life.
அது என்னுடைய முழு வாழ்க்கையை மாற்றிவிடும்.
So I want to show you another verse in Psalm 119.
சங்கீதம் 119ல இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Which I quoted yesterday.
நேற்று தினத்தில் அதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
Verse 99 and 100.
99 100 வசனங்கள்.
David was a young man.
தாவீது ஒரு வாலிபனாய் இருந்தார்.
He may have written this when he was 25, I don't know.
அவர் கிட்டத்தட்ட 25 வயதா இருக்கும்போது இது எழுதியிருக்கலாம், எனக்கு தெரியாது.
And he says, I've got more insight than all my teachers because your testimonies are my meditation.
99ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம். உம்முடைய சாட்சிகள் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன்.
He didn't only read God's word.
தேவனுடைய வார்த்தையை வாசித்தது மட்டுமல்ல,
meditated on God's word.
தேவனுடைய வார்த்தையை தியானித்தார்.
Whereas his teachers only read God's word.
ஆனால் அவனுக்கு போதித்த போதகர்களோ தேவனுடைய வார்த்தையை வாசித்து மட்டும் இருந்தார்கள்.
So you can be a young person and know more than your teacher.
ஆகவே நீங்கள் வாலிபனாய் இருந்து உங்களுக்கு போதனை செய்கிறவர்களை காட்டிலும் அதிகமாக அறிய முடியும்.
He only reads, but you read and meditate.
அவர் உங்களுக்கு போதிக்கிறவர் வாசிக்க மட்டும் செய்கிறார், நீங்கள் அதை வாசித்து தியானிக்கிறீர்கள்.
I have more insight than the Bible teachers because I meditate on your word.
வேத போதகர்களை காட்டிலும் அதிகமாக எனக்கு உள்ளத்தில் இருக்கிறது ஏனென்றால் நான் உம்முடைய வேதத்தை தியானம் செய்கிறேன்.
Meditation is the first step to obedience.
கீழ்ப்படிதலுக்கு முதல் படி தியானம்.
If you only read, it stays there. Only you hear, it stays there.
நீங்கள் வாசிக்க மட்டும் செய்தால், கேட்க மட்டும் செய்தால் மனதிலே தான் தங்கியிருக்கிறது.
But if you meditate, it goes down a little bit.
ஆனால் நீங்கள் தியானிக்கும் பொழுது கொஞ்சம் உள்ளே போகிறது.
And you obey, then it goes really down into your heart.
நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உண்மையாலுமே உள்ளத்திற்குள்ளாக போகிறது.
And that's the next step, verse 100.
அதுதான் 100வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
I understand more than all my old elder brothers.
என்னுடைய முதியோர்களை மூப்பர்களை காட்டிலும் நான் அதிக ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன்.
I obeyed your commandment.
ஏனென்றால் நான் உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டிருக்கிறபடியால், கீழ்ப்படிந்திருக்கிறபடியால்.
First step is verse 99 is meditation and second step verse 100 is obedience.
ஆகவே முதல் படி தியானம், இரண்டாவது படி கீழ்ப்படிதல், கைக்கொள்ளுதல்.
If you meditate and obey,
ஆகவே நீங்கள் கீழ்ப்படிந்து தியானித்து கீழ்ப்படிந்தால்,
then you have completed the job.
நீங்கள் வேலையை முடித்து விட்டீர்கள்.
You will know more than your teachers and you will know more than older people.
உங்களுக்கு போதிக்கிறவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்திருப்பீர்கள், முதியோர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்திருப்பீர்கள்.
So remember these two verses.
ஆகவே இந்த இரண்டு வசனங்களை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள்.
Meditation and then obedience.
தியானமும் கீழ்ப்படிதலும்.
Meditation means you think about what you heard.
தியானம் என்பது நீங்கள் என்ன வார்த்தைகள் எல்லாம் கான்ஃபரன்ஸில் கேட்டீர்கள் என்பதை நினைத்து பார்ப்பது, மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பது.
How does that apply to me?
ஆண்டவரே, நான் கேட்ட வார்த்தைகளை எனக்கு நடைமுறைப்படுத்த முடியும், பொருந்தும்.
Think about it and God shows me different areas where it applies to me.
அது குறித்து நீங்கள் நினைத்துக்கொண்டே எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது எந்தெந்த பகுதிகளிலே உங்களுக்கு அது பொருந்தும் என்று ஆண்டவர் காண்பிப்பார்.
You shouldn't sit here and say, oh thank god my wife is listening to this because she needs this message
andavare enude manaviki kandipaga indha seidhi thevaippadugirathu nandri andavare endru neenga solla koodathu
thank god my husband is listening he needs this message
kandipa en kanavunukku dhaan indha seidhi nalla vela kanan vandar kekkarar endru solla koodathu
thank god my elder brother is here in the church he's also listening he needs to hear this message
alada viswasigal nalla vela moopar vandirukkar moopparukku sariyana seidhi brother kodukkarar endru solli solli kondirukka koodathu
that way it won't even remain in your mind it will go out of your mind also
ipdi neengal solluvirgal endru sonnal ungal manadhile kuda thangadhu adu odane poi vidum
do you know how jesus took the word of god that he read
yesu tham vaasitha vaarthaigalai vasanangalai eppadi avar eduthukondar theriyuma
jesus studied the scriptures so well that by the time he was 12 years old he knew the scriptures
12 vayada irukkum bodhu veda vaakiyangal ellam nandraga arindirukka koodi alavukku avar kadinamaga veda vaakiyangalai padithar
how did he study the scriptures
anal avar eppadi veda vaakiyangalai padithar
let me show you a verse
naan ungalku oru vasanathai kaanvikiren
turn to hebrews in chapter 10
hebreerku enna nirbam 10th adhigaratai eduthukolluvom
hebrews chapter 10
hebreer 10th adhigaram
whenever jesus studied the scriptures
eppozhudhum yesu veda vaakiyangalai paditharo
took this attitude
avar inda manappanmai avar petrukondar
hebrews chapter 10
hebreer 10th adhigaram
and verse 7
ஏழாம் வசனம்
behold I have come I said in the roll of the book it's written of me to do thy will o god
அப்பொழுது நான் தேவனே ஏழாம் வசனம் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன்
so two things I want you to see there in that verse how jesus studied the scriptures
ஆகவே இயேசு எப்படி வேத வாக்கியங்களை படித்தார் என்பதை இரண்டு காரியங்களை நீங்கள் வசந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்
verse 5 this is talking about the time when jesus comes into the world
ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது வந்ததற்கு பிறகு சொல்லக்கூடிய காரியம்
when he comes into the world this is what jesus says
இயேசு இந்த உலகத்திலே பிரவேசித்த பொழுது இதை தான் அவர் சொல்கிறார்
what does he say
அவர் என்ன சொல்கிறார்
verse 7 last part
ஏழாம் வசனம் கடைசி பகுதி
in the book it is written about me
இந்த புத்தகத்திலே என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொல்கிறார்
not about my brothers who are not obeying it
வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படியாத இந்த சகோதரர்களை பற்றி எழுதப்படவில்லை அல்லது சகோதரிகளை பற்றி
எழுதப்படவில்லை
யோசேப்பை பற்றிய மரியாதையை பற்றி எழுதவில்லை
not about the Pharisees in the synagogue
அங்கே தேவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிசேயர்களை குறித்து எழுதப்படவில்லை
it is written about me
என்னை குறித்து இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது
if jesus read the bible like that
இயேசு இப்படி தான் வேதத்தை வாசித்தார்
how should you read it
இயேசுவே இப்படி வாசித்திருந்தார் என்றால் நீங்களும் நானும் இப்படி வேதத்தை வாசிக்க முடியும் வாசிக்க வேண்டும்
If you're an elder brother please don't read the bible to get a sermon for somebody else
நீங்கள் மூப்பரா இருந்தால் தயவு செய்து மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க முடிய வேத வசனத்தை வாசிக்க வேண்டாம்
go to the bible and say in this book it's written about me
வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த புத்தகத்திலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள்
from today onwards
இன்றிலிருந்து
all of you I want to encourage you to read the bible like jesus read the bible
உங்கள் எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்தி புத்தி சொல்கிறேன் எப்படி என்றால் இயேசு வாசித்தது போல வேத வசனத்தை நீங்கள் வாசியுங்கள்
people ask me brother Zach You seem to know the bible so well how did you study the bible
என்னை பார்த்து சகோதர ஜாக் அவர்களே நன்றாக வேதத்தை அறிந்திருக்கிறீர்களே நீங்கள் எப்படி வேதத்தை படிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள்
I see I'll tell you something better I'll tell you how jesus studied the bible
நான் எப்படி கற்று அறிகிறேன் என்பதை காட்டலாம் இயேசு எப்படி வேதத்தை கற்றார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்வேன்
only one verse you need to know
ஒரே ஒரு வசனத்தை அறிந்து கொண்டால் போதும்
hebrews 10:7
எபிரேயர் 10:7
as we saw when he comes into the world verse 5 this is what he says
அவர் அந்த பூமிக்கு வந்த பொழுது இதை தான் அவர் சொல்கிறார்
in the book it is written about me
இந்த புத்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது
so when you read the bible from first page to last page always say in this book it's written about me
ஆகவே வேதத்திலே முதல் பகுதி பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை வாசிக்கும் பொழுது இந்த வேத புத்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது
it's not written about my wife
என்னை மனைவி பற்றி எழுதப்படவில்லை
no it's not written about my husband
என்னுடைய கணவனை பற்றி எழுதப்படவில்லை
not my children
என்னுடைய பிள்ளைகள் இல்ல
not my elder brother
என்னுடைய மூத்த சகோதரர் இல்ல
nobody
யாருமே இல்லை
இட் இஸ் ரிட்டன் அபவுட் மீ
என்னை குறித்து எழுதி இருக்கிறது
தட்ஸ் நம்பர் 1
அதான் முதல் காரியம்
செகண்ட்
இரண்டாவது
ஒன்ஸ் ஐ ஹேவ் ரெட் வாட்ஸ் ரிட்டன் அபவுட் மீ
என்னை குறித்து எழுதப்பட்டதை நான் வாசித்தால்
தென் ஐ ஷட் சே வாட்ஸ் ரிட்டன் இன் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தட் வேர்ஸ்
இந்த வசனத்தின் முதல் பகுதியில் எழுதப்பட்ட காரியத்தை நான் சொல்கிறேன்
ஐ ஹேவ் கம் டு ஒபே யுவர் வில் ஓ காட்
ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் அல்லது கீழ்ப்படிய வருகிறேன் ஆண்டவரே
நாட் ஐ ஹேவ் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வில்
உம்முடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ நான் வரவில்லை
நோ தட் இஸ் ஹெட்
அது தலை
I have come to do your will then the word is in the heart
naan umudaya sithathinpadi seiya varugiren appozhudhu andha vaarthaiyin ullathile thangi irukkum
we can say this verse is exactly like that psalm 119 verses 99 and 100
agave sangeetham 119 99 100 vasangalai polave irukkirathu endru naam arindukollalam
that's an easy verse to remember verse 99 and 100
99 100 endra rendu engalai nyamathile veithukollavathu elidhu ஆகவே இந்த வசனத்தை எளிதாக ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளலாம்.
இந்த ஒரு அதிகாரம் மட்டுமே 100 மேலான வசனங்கள் உள்ள ஒரு
அதிகாரம். 99 and 100
வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள்.
இந்த வசனத்தையும் ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள்.
எபிரேயர் 10:7.
What is the first step?
முதல் படி என்ன?
Meditation.
தியானம்.
Same thing here. In the book it's written about me.
இந்த புத்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
Meditation means I'm thinking, what does this word say to me?
இந்த தியானம் என்பது இந்த வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லுகிறது என்று நினைத்து பார்ப்பதாகும்.
Jesus followed those two verses.
ஆகவே இந்த இரண்டு வார்த்தைகளை இயேசு பின்பற்றினார்.
Which verses?
எந்தெந்த வசனங்கள்?
99 and 100 in Psalm 119.
சங்கீதம் 119-ல் 99-100 வசனங்கள்.
So Jesus followed those two verses.
ஆகவே இயேசு இந்த இரண்டு வசனங்களை பின்பற்றினார். அவர் இந்த வசனத்தை பார்க்கும்போது
meditated and it's written there of me.
அதை என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று அவர் தியானித்தார்.
That is why throughout the scriptures you find it's written Jesus did this, Jesus did that, so that the scriptures might be fulfilled.
ஆகவே தான் வேதங்களை நீங்கள் வாசிக்கும்போது வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இயேசு இதை செய்தார், வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இயேசு அதை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Many times in the gospels you read.
அநேக சமயங்களிலே சுவிசேஷத்திலே இப்படி வாசிக்கிறீர்கள்.
His birth was so that it might he was born in Bethlehem because it is going to be fulfilled in the scriptures. That he has to be born in Bethlehem.
பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் அவர் பெத்லகேமில் பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
See here it says in verse John 19:28 when he was hanging on the cross.
அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யோவான் என்ற சுவிசேஷம் 19 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
One of the last words that he said on the cross.
அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன கடைசி வார்த்தை.
One of the last ones.
அவர் கடைசி வார்த்தைகளிலே ஒன்று.
I am thirsty.
நான் தாகமாய் இருக்கிறேன்.
Why did he say that?
ஏன் அதை சொன்னார்?
Read verse 28.
28 வசனத்தை வாசிங்க.
After this, Jesus knowing that everything had been accomplished.
அதன் பின்பு யோவான் 19 அதிகாரம் 28 வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
In order that the scriptures might be fulfilled, he said, I am thirsty.
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
See, that is a verse in Psalm 69, verse 21.
சங்கீதம் 69:21 வசனத்திலே வாசிக்கிறோம்.
And he was fulfilling that scripture.
ஆகவே அந்த வேத வாக்கியத்தின் நிறைவேற்றுதலாய் இது இருக்கிறது.
And then they gave him that vinegar to drink in the next verse.
அதுக்கு அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், அவருக்கு குடிக்கும்படியாய் காடியை கொடுத்தார்கள்.
Exactly like it says in Psalm 69.
சங்கீதம் 69-ல் சொல்லப்பட்டது போலவே கொடுக்கிறார்கள்.
And he drank it.
அவர் அதை குடித்தார்.
So till the end of his life he was only fulfilling scripture.
ஆகவே தம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அவர் வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார்.
His whole life from birth to death was this.
அவர் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவருடைய நோக்கமே இதுதான்.
In the book it's written about me.
இந்த புத்தகத்தில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
I see what's written about me and I'm going to do it.
நான் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை பார்க்கிறேன், அதை நான் நிறைவேற்ற போகிறேன்.
It's so simple.
மிகவும் எளிது.
Then the truth becomes ours.
அப்பொழுது அந்த சத்தியமானது நம்முடையதாய் மாறுகிறது.
I remember one brother once asked me.
ஒருமுறை ஒரு சகோதரனை பார்த்து கேட்டார்.
Brother Zach, if I listen to your message, can I go and preach that message somewhere else?
சகோதர ஜாக் அவர்களே, உங்களுடைய செய்தியை நான் கேட்கிறேன், அதை கேட்டுவிட்டு வேறு இடத்துல அதை போய் பிரசங்கிக்கலாமா?
I said yes.
ஆம், பிரசங்கிக்கலாம்.
First of all,
ஆனால் முதலாவதாக,
this my truth must become your truth.
என்னுடைய சத்தியம் முதலாவதாக உங்களுடைய சத்தியமாய் மாற வேண்டும்.
See what I am speaking is truth that has become real in my life.
நான் பேசுகிற சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில மெய்யாக மாறி இருக்கிறது.
33 years ago I decided I will never speak any truth which is not real in my life.
33 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில மெய்யாக மாறாத சத்தியத்தை ஒரு காலம் பிரசங்கிக்க மாட்டேன் என்று தீர்மானித்தேன்.
You know people ask me sometimes, Brother Jack, why don't you preach about sending missionaries to North India.
Sir Jack அவர்களே, ஏன் நீங்கள் வட இந்தியாவுக்கு மிஷனரிகளை அனுப்புவதை குறித்து பிரசங்கிப்பதில்லை என்று என்னிடம்
கேட்டார். Isn't that necessary?
இது முக்கியமல்லையா? முக்கியமல்லவா?
It's very necessary.
முக்கியமான தேவையான செய்திதான்.
How can I preach what I have not done?
ஆனா நானே செய்யாத ஒரு காரியத்தை எப்படி நான் பிரபோதிப்பது?
How can I preach about what God doesn't give me a burden for?
தேவன் எனக்கு ஒரு பாரத்தை கொடுக்காத காரியத்தை குறித்து நான் எப்படி பிரசங்கிப்பது?
How can the tongue do what the hand can do?
கரம் செய்யக்கூடிய காரியத்தை நாக்கு எப்படி செய்ய முடியும்?
Hand can pick up things but the tongue cannot pick up things.
இந்த கரத்தினாலே பல பொருட்களை நாம் பற்றி எடுக்கலாம், ஆனால் நாக்கு பிடிச்சு எடுக்க முடியாது.
So, no use asking the tongue, why don't you do pick up things?
ஆகவே நாக்கை பார்த்து நீ ஏன் பொருட்கள் எல்லாம் கீழே கிடக்கிற பொருட்களை எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது.
And the tongue, I'm not the hand.
நாக்கு சொல்லும், நான் நாக்கு தான், நான் கை அல்ல என்று.
Don't you need a hand?
உனக்கு கை தேவையில்லை.
Yeah, the hand is part of Christ's body but I'm not the hand.
ஆம், கை கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பகுதி தான், ஆனால் நான் கை அல்ல.
People ask us, why don't you send missionaries to North India?
ஆக என்னை பார்த்து நீங்கள் ஏன் வட இந்தியாவுக்கு மிஷனரி அனுப்ப கூடாது என்று கேட்கிறார்கள்.
Somebody has got a burden to go, I won't stop him.
யாருக்காவது வட இந்தியாவுக்கு போவதற்கு பாரம் இருந்தால் நான் தடுத்து நிறுத்த
மாட்டேன்.
நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு என்ன பாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும்.
To imitate what somebody else does,
வேறு யாரோ செய்கிற காரியத்தை காப்பி எடுத்து நாம் செய்வோமானால்,
is like the tongue trying to imitate the hand and trying to take something.
இந்த நாக்கானது கை செய்கிறபடியே தானும் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கீழே உள்ள பொருட்களை எடுப்பதற்கு ஒப்பாயிருக்கும்.
What a foolish thing that will be.
அது எவ்வளவு புத்தியீனமான காரியம்.
The tongue cannot hold things like the hand.
கரம் ஒரு பொருளை பற்றி பிடிப்பது போல நாக்காலை பிடிக்க முடியாது.
I recognize God has not given me the ability to do certain things.
ஆகவே சில காரியங்களை செய்வதற்கு தேவன் எனக்கு திறமையை கொடுக்கவில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
I have to humble myself and say I can't, God hasn't given me that ability, what to do?
ஆகவே நான் என்ன நானே தாழ்த்த வேண்டியிருக்கிறது. நான் எனக்கு தேவனது திறமை கொடுக்கவில்லை, நான் செய்ய முடியாதுன்னு
சொல்ல வேண்டும். People ask me another question.
இன்னொரு கேள்வி கேட்கிறார்.
Why don't you preach about healing the sick?
ஏன் வியாதியஸ்தர்களை சுகமளித்ததை குறித்து பிரசங்கிக்க கூடாது?
I say, I don't have that gift.
எனக்கு அந்த வரம் கொடுக்கப்படவில்லை.
If I pray for 100 people for healing, one of them may be healed.
100 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் ஜெபித்தால் ஒருவேளை ஒருத்தர் சுகம் பெறலாம்.
That is God's mercy, not because I have a gift.
அது தேவனுடைய இரக்கமே இல்லாமல் என்னுடைய வரம் அல்ல.
But if I teach the Bible to 100 people, all 100 understand something.
ஆனால் நான் வேதத்தை 100 பேருக்கு போதித்தால் 100 பேருமே வேதத்தை விளங்கிக் கொள்கிறார்கள்.
If I teach the Bible to 500 people, all 500 understand something.
500 பேருக்கு வேதத்தை நான் போதித்தால் 500ம் ஒன்றை புரிந்து கொள்கிறார்கள்.
But if I pray for 100 sick people, only one is healed.
100 வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒருவர் தான் சுகமாகிறார்.
So I learned something.
அதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
My gift is not healing.
என்னுடைய வரமானது சுகமளிப்பதல்ல.
My gift is teaching.
என்னுடைய வரமானது போதிப்பது.
Somebody else goes and preaches to others and many people are converted.
சிலர் போய் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறால் அநேகர் இரட்சிக்கப்படுகிறார்கள்.
He is an evangelist.
ஒரு சுவிசேஷகர்.
I also preach the gospel to so many people but so many people are not converted like him.
நானும் பல இடங்களிலே சுவிசேஷங்களை பிரசங்கிக்கும் பொழுது அவர் பிரசங்கிப்பது போல அநேகர் இரட்சிக்கப்படுவதில்லை என்னுடைய பிரசங்கத்திலே.
What does that prove?
அது எதை நிரூபிக்கிறது?
It doesn't prove I am better or he is better.
அவர் நல்ல மேன்மையானவரா நான் மேன்மையானவரா என்ற ஒரு பொருள் இல்லை.
It proves he is an evangelist, I am a teacher, we are different gifts.
அது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் அவர் ஒரு சுவிசேஷகர், நான் ஒரு வேத போதகர்
என்பதுதான். One is a tongue, one is a ear, one is an eye, it's all different.
ஒருவர் நாக்காக இருக்கிறார், ஒருவர் காதாக இருக்கிறார், ஒருவர் கரமாக இருக்கிறார், எல்லாருக்கும் வித்தியாசமான வரங்கள்.
We should not compare ourselves with one another.
ஆகவே நாம் ஒருவரோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது.
You should not try to preach like me because you cannot do it if God doesn't give you the gift.
நீங்கள் என்னை போல பிரசங்கிக்க முயற்சி செய்ய கூடாது. தேவன் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னை போல நீங்க செய்ய முடியாது.
And you don't have to feel inferior. Oh, I cannot preach like Brother Zach.
So, Zach avargalai pola naan prasangikka mudiyavillai enbadinaale neengal oru thaalvu manappanmai kolla koodadhu.
You may be 100 times better than me in some other area.
Ennai kaattalum neengal vera oru pagudhile 100 madangu menmiyai seiya mudiyum.
See, the tongue cannot pick up anything like the hand.
கரம் பொருட்களை எடுப்பது போல நாவால் எடுக்க முடியாது.
But the tongue can speak better than the hand.
ஆனால் கையை காட்டிலும் நாவு நன்றாக சலசலவென்று பேச முடியும்.
So each of you must remember God has given me a gift.
ஆகவே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தேவன் எனக்கென்று ஒவ்வொருவருக்கென்று வரத்தை கொடுத்திருக்கிறார்.
It's one gift.
ஒரு வரம்.
Just like one part of the body.
சரீரத்திலே ஒரு பகுதியை போல.
You may be a little nail only.
ஒருவேளை நீங்கள் ஒரு நகத்தை போல, சுண்டுவரலை காணப்படுகிற நகத்தை போல இருக்கலாம்.
Is a nail useful?
நகம் பிரயோஜனமானதா?
What do you think?
என்ன சொல்கிறீர்கள், இந்த நகம் வேணுமா உங்களுக்கு வேண்டாமா?
When you feel scratchy,
உங்களுக்கு அரிக்கும் போது என்ன செய்வீர்கள்?
Your eyes cannot help, your tongue cannot help.
ஒரு இடத்துல அரிப்பு வந்துருச்சுன்னா உங்களுடைய கண் போய் சொரிஞ்சு விட முடியுமா, அல்லது நாக்கு போய் சொரிஞ்சு விடுமா, கால் போய் சொரிஞ்சு விட முடியுமா?
Only the small nail will help.
உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய அந்த சிறிய நகம் தான் அதற்கு உதவி செய்ய முடியும்.
You can be like a nail.
நீங்கள் ஒரு நகத்தை போல இருக்க முடியும்.
What is the gift of scratching other people?
மற்றவர்களை போய் சொரிஞ்சு விடுகிறது என்றால் அது என்ன வரம்? நீங்கள் நகத்தை போல இருக்கீங்க.
That you know if somebody is hurting in the back, he says, please scratch me.
என் முதுகுல இந்த இடத்துல கொஞ்சம் அரிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க பிரதர் என்று சொன்னது
போல. I can't reach it, you can do it for me.
என் கையினால அந்த இடத்துல போய் சொரிய முடியல பிரதர், நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க.
That is called the gift of encouraging others.
இதுதான் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வரம்.
Can you do it?
உங்களால செய்ய முடியுமா?
Just 2 minutes, just scratch.
2 நிமிஷம் நீங்க சொரிஞ்சு விட்டா போதும்.
Just a word of encouragement.
ஒரு சின்ன உற்சாகப்படுத்துகிற வார்த்தை.
Every one of you can learn how to scratch somebody's back.
நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருடைய முதுகை எப்படி சொரிந்து விடுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம்.
Just a word of encouragement.
உற்சாகத்தின் ஒரு வார்த்தை.
To your children.
உங்கள் பிள்ளைகளுக்கு.
When was the last time you said a word of encouragement to your children?
உங்க பிள்ளைகளுக்கு கடைசியா எப்ப நீங்க ஒரு வார்த்தை உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தையை சொன்னீங்க நினைச்சு
பாருங்க. Can you remember maybe 9 years ago? 15
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 9 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பீங்களா இல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பீங்களா?
When was the last time you gave food to your children?
கடைசியா உங்க பையனுக்கோ உங்க பிள்ளைக்கோ எப்ப சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அல்லது சாப்பாடு உணவு கொடுத்தீங்க?
9 years ago?
9 வருஷத்துக்கு முன்னாடியா?
You give them food every day.
ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கறீங்க பிள்ளைங்களுக்கு.
Do you know they need encouragement just like they need food?
அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுகிறது போல உற்சாகப்படுத்துதலும் தேவைப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
Do you know that your husband also needs some encouragement? He's working so hard.
கடினமாய் உங்களுடைய புருஷன் வேலை செய்கிறார். அவருக்கும் கொஞ்சம் உற்சாகமூட்டுதல் தேவைப்படுகிறது என்று தெரியுமா?
Your wife also needs encouragement. She's working so hard.
மனைவியும் கடினமாய் வேலை செய்கிறாள். மனைவிக்கு ஒரு தேர்தலான ஆறுதலான வார்த்தை தேவைப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியாதா?
But our Indian culture, we don't know how to encourage one another.
ஆனால் நம்முடைய இந்திய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் எப்படி தேற்றுவது உற்சாகப்படுத்துவது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம்.
When was the last time you said something to encourage your wife or your husband?
உங்களுடைய மனைவியையோ கணவனையோ உற்சாகப்படுத்த முடியாத கடைசியாக எப்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னீர்கள் என்று உங்களுக்கு உங்களுக்கு என்னைக்கு பார்க்க கூட முடியவில்லை. எவ்வளவு ஆண்டுகள்
ஆகிவிட்டது.
இதெல்லாம் விட்டு விடுங்கள். ஒரு எளிதான கேள்வியை
கேட்கிறேன்.
உங்கள் கணவன் இடத்துல மனைவி இடத்துல கடைசியா எப்ப ஒரு குறையை கண்டுபிடிச்சீங்க?
That you can remember.
அது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது.
Last week itself I found some serious things.
போன வாரம் கூட என்னுடைய கணவனிடத்திலே மனைவியிடத்திலே பல குறைகளை கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறீர்கள்.
And every week I am finding something.
ஒவ்வொரு வாரமும் குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள்.
Good.
நல்லது.
It's like the left hand and right hand. We need to help one another by correcting what is wrong.
நாம் தவறுகளை திருத்தக்கூடிய உதவிகளை செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே இது இவைகள் இரண்டு உற்சாகப்படுத்துதலும் திருத்துதலும் வலது இடது கைகளைப் போல.
To correct people and encourage them.
மக்களை திருத்துவதும் அதே சமயத்திலே அவர்களை தோளிலே தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவதும்.
Now which do you think is the right hand?
எது வலது கை என்று எண்ணுகிறீர்கள்?
Encouraging.
உற்சாகப்படுத்துதல் அதுதான் வலதுகரம்.
Which hand do you use more?
இப்பொழுது நான் கேட்கிறேன், எந்த கரத்தை அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள்?
Right hand.
வலதுகரம்.
Use your right hand or left hand also, but use your right hand more.
இடக்கரத்தையும் பயன்படுத்துங்கள், ஆனால் வலது கரத்தை அதிகமாக பயன்படுத்துங்கள்.
If you correct your wife once, please encourage her twice.
ஒரு முறை உங்களுடைய மனைவியை தவறை கண்டித்து திருத்தினீர்கள் என்று சொன்னால் இரண்டு முறை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள்.
If you found some fault with your husband and told him once, please encourage him twice.
உங்கள் கணவனிடத்திலே ஒரு குறையை கண்டு ஒரு முறை நீங்கள் திருத்தி இருந்தால் கடிந்து கொண்டிருந்தால் இரண்டு முறை உற்சாகப்படுத்தி
விடுங்கள்.
அதே போலதான் பிள்ளைகள் இடத்திலும்
correct them and encourage them.
அவளை திருத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள்.
See, these are all written in the scriptures.
இவைகள் எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
Everything I am telling you.
நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்கிறேன்.
I'll show you Romans chapter 15.
உங்களுக்கு நான் காண்பிக்கட்டுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 15 அதிகாரம்.
If I ask you how many of you want God's nature, we all say yes, we want God's nature.
எத்தனை பேருக்கு தெய்வீக சுபாவம் வேண்டும் என்று கேட்டால் எல்லாரும் கரத்தை தூக்குவீர்கள்.
Oh, we all want God's nature.
ஆம், எல்லாருக்கும் தேவ சுபாவம் வேண்டும்.
Verse 5.
ஐந்தாம் வசனம்.
God is a God who gives encouragement.
தேவன் ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவன் என்று நாம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தமிழிலே.
He is a God who gives encouragement.
ஆறுதலை அளிக்கக்கூடிய தேவன் அல்லது உற்சாகத்தை அளிக்கக்கூடிய தேவன்.
Do you want to have that nature?
உங்களுக்கு இந்த தேற்றுகிற ஒரு குணாதிசயம் வேண்டுமா?
You want to say you want to be like God?
தேவனைப் போல இருக்க வேண்டும் என்று நீ சொல்ல வேண்டுமா?
Good.
நல்லதுதான்.
In the volume of the book it's written about you.
இந்த புத்தக சுருளிலே உங்களை குறித்து எழுதியிருக்கிறது.
That you want to be like God, God is a God who gives encouragement, I want to be like that.
நீ தேவனைப் போல மாற வேண்டுமா? தேவன் ஆறுதலை அளிக்கும் தேவனாய் இருக்கிறார், நீயும் ஆறுதல் அளிக்கும் அளிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும்.
And I'll tell you another thing that God does not do.
தேவன் செய்யாத ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
James chapter 1 verse 5.
யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம்.
You should not do what God does not do.
தேவன் எதை செய்ய மாட்டாரோ அதை நீங்களும் செய்யக்கூடாது.
It says here, if anyone lacks wisdom, let him ask God.
உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்திலே கேட்கக்கடவன்.
And he will give it generously.
அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்.
Without reproach.
ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்.
He doesn't scold.
அவர் திட்டுவதில்லை.
He corrects, but he doesn't scold.
அவர் திருத்துகிறார், ஆனால் திட்டுவதில்லை.
Does God correct us?
தேவன் நம்மை கண்டித்து திருத்துகிறாரா?
Yes.
ஆம், திருத்துகிறார்.
It says, just you turn the previous page to Hebrews 12, you'll see that.
அதற்கு முந்தின பக்கத்தை திருப்புங்கள். எபிரேயர் 12 அதிகாரத்திலே.
Verse 5, my son, don't regard lightly the discipline of the Lord, nor faint when you are reproved by him.
ஐந்தாம் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 12 அதிகாரம். என் மகனே கர்த்தருடைய சிஷ்டி அற்பமாக என்னாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே.
In Tamil it's the same word in both places.
தமிழிலே இரண்டு இடங்களிலுமே ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது.
Here it says he scores, reproves you, and in James 1:5 he says he doesn't scold you.
ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தமிழிலே இரண்டுமே ஒரே பதம் தான்
பயன்படுத்தப்பட்டது. ஆகவே
சபைக்கு மூப்பராய் இருந்தாலும் சரி அல்லது பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருந்தாலும் சரி இதை நாம் அறிந்து கொள்ள
வேண்டும்.
திருத்துவதற்கும் திட்டுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நான்
சொல்லுகிறேன்.
உங்க பையன் இதை செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்றீங்க.
And he does it in a wrong way.
அவன் போய் தவறாய் செய்து விட்டு வருகிறான்.
Some work you gave him, he messed it up.
ஒரு வேலையை கொடுத்தீங்க, அவன் அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு வந்துட்டான்.
Now there are two ways to correct him.
இப்பொழுது அவனை திருத்துவதற்கு இரண்டு வழிகள் உண்டு.
Listen.
கவனியுங்கள்.
Say, son,
மகனே,
that's not the way to do it.
இப்படி அதை செய்யக்கூடாது.
If you do it like that, it'll always go wrong.
நீ இப்படி செய்தால் அது எப்பொழுதும் தவறாக இருக்கும்.
See, this is the mistake you made.
இதுதான் தவறு நீங்க
செய்கிறீங்க.
இந்த இடத்துல நீ இப்படி செஞ்சிருக்கணும்பா.
If you had done it like this problem would not have come.
இத இப்படி செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது.
Because you didn't do it like this problem.
இந்த பிரச்சனை இந்த காரியத்தை இப்படி நீ செய்யாத அப்படினால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு.
Now I'll show you how to do it.
இப்போதே நீ இத எப்படி செய்யணும்னு நான் உனக்கு சொல்லி
காட்டுறேன்.
இது போல நீ செய்ப்பா.
Then this problem won't be there.
அப்ப இந்த பிரச்சனை வராது.
Now that's one way. That is correcting.
இதுதான் திருத்துவது. ஒரு வழி.
Scolding is like this.
திட்டுவது என்றால் எப்படி இருக்கும்?
You are a useless fellow.
லாயக்கு இல்லாதவன்.
You are like a donkey.
கழுதை மாதிரி இதை செஞ்சு வச்சிருக்க பார்.
What? You don't have any intelligence, such a small thing I give you, you don't know how to do it.
சின்ன காரியத்தை சொல்றேன், இதை செய்யறது கூட மனையில மூளை கிடையாதா, அறிவு கிடையாதா?
God doesn't do that.
தேவன் அப்படி சொல்லுவதில்லை.
We shouldn't do that either.
நாமும் அப்படி சொல்லக்கூடாது.
Correcting is right and scolding is wrong.
திருத்துவது சரிதான், ஆனால் திட்டுவது தவறு.
You can correct your husband or wife.
உங்களுடைய கணவனையோ மனைவியையோ நீங்கள் திருத்தலாம்.
Never scold.
ஒரு காலம் திட்டக்கூடாது.
You know, if she does something wrong, you can teach her. This is not the way to do it. This is the way to do it.
தவறு செய்வார்கள் என்று சொன்னால் இப்படி செய்யக்கூடாது, அது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தாராளமாக சொல்லலாம்.
But scolding and calling names, never.
ஆனால் இப்படி
பட்ட
பெயர்களை சொல்லி கூப்பிடுவது திட்டுவது அது ஒரு காலம் நாம் செய்யக்கூடாது.
Now think verses like this if you meditate on.
இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் தியானித்தால்,
say, Lord, I see now how many times I have scolded my wife or my husband.
ஆண்டவரே, எத்தனை முறை நான் கணவியோ கணவனையோ மனைவியோ நான் திட்டி இருக்கிறேன்.
And I see that you never do it.
ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதில்லை.
And I keep on going to the meetings and I say I want your nature.
நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய தன்மை குணாதிசயத்தை எனக்கு தாராளமாக கேட்கிறேன்.
What your nature is like.
ஆனால் இப்பொழுது உங்களுடைய தன்மை குணம் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொண்டேன்.
In the volume of the book it's written about me.
இந்த புத்தக சுருளிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
Now Lord, I want to obey that.
ஆண்டவரே, இப்பொழுது நான் அதற்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன்.
That's like digesting the food, then it becomes part of my body.
அது ஆகாரத்தை சாப்பிட்டு அது ஜீரணிக்கிறது போல இருக்கிறது. அப்பொழுது என்னுடைய சரீரத்தில் ஒரு பங்காய் மாறுகிறது.
I told you, you put your food into the mouth, that's like receiving God's word in your mind.
உங்களுடைய ஆகாரத்தை வாயிலே போடுவது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது.
And then you go down into your stomach.
அது உங்களுடைய வயிற்றுக்குள்ளாக செல்கிறது.
Take it and apply it to yourself.
அதை நீங்கள் எடுத்து உங்களுக்கு என்று பொருத்திக் கொள்கிறீர்கள்.
And then in the stomach it gets digested.
அந்த வயிற்றிலே அது ஜீரணிக்கப்படுகிறது.
And then that rice becomes flesh and blood.
இப்பொழுது அந்த அரிசியானது உங்களுடைய சரீரத்திலே ரத்தமாகவும் மாம்சமாகவும் மாறுகிறது.
How can you convert rice and curry into flesh and blood?
இந்த புசிக்கிற சாப்பாட்டையும் குழம்பையும் எப்படி உங்களுடைய எலும்பும் மாம்சமாய் மாற்றுவது?
No factory in the world can convert rice and curry into flesh and blood.
உலகத்திலே எந்த ஒரு தொழிற்சாலையும் சாப்பாட்டையும் சாம்பாரையும் ஒரு எலும்பும் ரத்தமுமாய் மாற்ற முடியாது. இல்லை.
No chemistry in the world that can do it.
உலகத்திலே எந்த ஒரு வேதியியலும் அதை மாற்ற முடியாது.
But we eat rice and curry and it becomes flesh and blood and bones also.
ஆனா நாம் சாப்பாட்டையும் சாம்பாரையும் கூட்டெல்லாம் சாப்பிடுகிறோம், அது நம்முடைய சரீரத்திலே மாம்சமாய் ரத்தமாய் மாறுகிறது.
Because it gets digested.
ஏனென்றால் அது நம்முடைய ஜீரணிக்கப்படுகிறது.
So when we take God's word,
ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது
and I want to obey it.
எனக்கு பொருந்துகிறது, அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன்.
It sinks into my heart, it becomes my life. அது
என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக பதிகிறது, என்னுடைய ஜீவனாய் மாறுகிறது.
That's how God wants us to receive his word.
இப்படித்தான் நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
And I showed you this verse yesterday.
நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தையை உங்களுக்கு
காண்பித்தேன். 1 John 2:14.
1 யோவான் 2:14.
You remember that?
ஞாபகம் இருக்கிறதா?
How we stand in the middle between the word of God and the devil.
தேவனுடைய வார்த்தைக்கும் பிசாசுக்கும் இடையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
The word of God, it says here, abides in you and you became strong.
தேவனுடைய வசனம் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் பலனுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள்.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
That means you took the word of God.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள்.
Meditated on it.
அதை குறித்து தியானிக்கிறீர்கள்.
And obeyed it.
அதற்கு கீழ்ப்படிந்து விட்டீர்கள்.
And it went into your heart.
அது உங்கள் உள்ளத்துக்குள்ளாக சென்று விட்டது.
And it became strong.
அது நீங்கள் பலனுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள்.
That is how we must read and study God's word.
இப்படி தான் நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும்.
Some people say I've gone through the Bible 20 times.
நான் 20 முறை வேதத்தை வாசித்து இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் சிலர்.
So it's not a question of how many times you go through the Bible, it's a question of how many times the Bible goes through you.
எத்தனை முறை நீங்கள் வேதம் மூலமாக போய் இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல, ஆனால் எத்தனை முறை வேதம் உங்களுக்குள்ளாக போய் இருக்கிறது என்பதே காரியம்.
No, I'll tell you my experience many times when I read the scripture.
அநேக முறை நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
There are two ways in which I study scripture.
நான் வேதங்களை இரண்டு விதத்திலே கற்றுக்கொள்கிறேன்.
One, I meditate on something which I read.
ஒன்று, நான் வாசிக்கிற ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் தியானிக்கிறேன்.
And if sometime in a rush in the morning I didn't get time to read the Bible,
சில சமயத்திலே காலையில் அவசர வேலைகளின் நிமித்தமாக நான் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால்,
I can still meditate on something which I already read before.
நான் ஏற்கனவே வாசித்த ஒரு பகுதியை நான் இன்னும் தியானம் செய்யலாம்.
Supposing one day you go to work and you haven't read the Bible.
ஒரு நாளிலே நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை, வேலைக்கு போய் விட்டீர்கள்.
Don't get discouraged.
சோர்வடைய வேண்டாம்.
While you're there, when you get a free time,
நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்
பொழுது,
அல்லது பஸ்ல பிரயாணம் செய்யும்
பொழுது,
அல்லது குளிக்கும் பொழுது,
think about something you already read.
ஏற்கனவே நீங்கள் வாசித்த வார்த்தையை எண்ணி பாருங்கள்.
The important thing is not to read the Bible, the important thing is to meditate on it.
முக்கியமானது வேதத்தை உட்கார்ந்து வாசிப்பதல்ல, ஆனால் வேதத்தை தியானிப்பது.
Please remember that you can meditate on something you read earlier.
நீங்கள் ஏற்கனவே வாசித்த காரியங்களை தியானிக்கலாம்.
And that can give you some strength.
அது உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்க முடியும்.
So I study the Bible in two ways.
ஆகவே நான் இரண்டு விதங்களிலே வேதத்தை வாசிக்கிறேன்.
I try to meditate on something every day.
ஒவ்வொரு நாளும் நான் வேதத்திலே வாசித்த ஒரு பகுதியை தியானிக்கிறேன்.
Much more important to me than reading the Bible is meditating on the Bible.
வேதத்தை வாசிப்பதை காட்டிலும் எனக்கு அதிக முக்கியமானது என்னவென்றால் வேத வசனங்களை தியானிப்பது.
Second is obeying it.
இரண்டாவது அதற்கு கீழ்ப்படிவது.
So there are two ways I study the Bible, I told you.
நான் சொன்னது போல இரண்டு விதங்களிலே வேதத்தை வாசிக்கிறேன்.
One is to meditate and obey.
ஒன்று வேதத்தை தியானித்து கீழ்ப்படிவது.
Another is to read large sections of the Bible continuously.
இரண்டாவது வேத பகுதிகளை தொடர்ந்து நிறைய பகுதிகளை வாசித்துக் கொண்டே இருப்பது. தொடர்ந்து
that I can't do every day, maybe once in a week or whenever I have time.
அதை தினமும் என்னால் செய்ய முடியாது. வாரத்திலே ஒரு நாளோ எப்பொழுது எனக்கு அதிக நேரம் கிடைக்கிறது அப்பொழுது செய்வேன்.
I may take an Old Testament episode and read the whole thing.
நான் புதிய
New Testament episode or an Old Testament prophet,
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகங்களையோ அல்லது புதிய ஏற்பாட்டு நிருபங்களையோ உட்கார்ந்தால் ஒரே உட்கார்ந்து வாசித்து விடுகிறேன்.
It's good to study the Bible in both ways.
ஆகவே இரண்டு விதங்களிலேயும் வேதத்தை நாம் கற்றுக்கொள்வது நல்லது.
Meditate on one or two or three verses every day.
ஒவ்வொரு நாளும் இரண்டு மூன்று வசனங்களை தியானித்துக் கொண்டே இருப்பது.
And then large sections of the Bible read whenever you have some spare time.
அதற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது அப்பொழுது அதிகமான வேத பகுதிகளை வாசித்துக் கொண்டே போவது.
That way we'll know the whole Bible.
அப்படி நீங்கள் வாசிக்கும் பொழுது முழு வேதத்தையும் அறிந்து கொள்வீர்கள்.
As you meditate on it,
இதை நீங்கள் தியானிக்கும் பொழுது,
see the result of it in Psalm 1.
அதனுடைய விளைவு என்ன என்று சங்கீதம் ஒன்றிலே பாருங்கள்.
Verse 1.
சங்கீதம் 1 1 வசனம்.
It talks about a blessed man.
அங்கே பாக்கியவான், பாக்கியமான மனுஷனை குறித்து
பேசுகிறது. There are many qualities mentioned about him.
அவனை குறித்து பல தன்மைகள், அவருடைய குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
One of the things is in verse 2, his delight is in the law of the Lord, in his law he meditates day and night.
ஒரு தன்மை என்னவென்றால், அவன் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன்.
That doesn't mean he's got a Bible with him day and night.
இரவும் பகலும் வேதத்தை கையிலே தூக்கி கொண்டிருக்கிறான் என்ற பொருள் அல்ல.
David never had a Bible like this in any case.
எப்படி இருந்தாலும் தாவீதுக்கு இது போல ஒரு வேதாகமம் கையிலே
இல்லை. The Bible were in huge scrolls that they used to keep in the synagogue.
அந்த நாட்களிலே வேதாகமம் இருந்தால் பெரிய தோல் சுருள் இருக்கும், ஒன்றுதான் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும்.
Nobody had one in their house.
ஆகவே வீட்டிலே கூட ஒரு பைபிள் கிடையாது.
So how could they read the Bible every day?
அப்படியானால் எப்படி ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்திருந்திருப்பார்கள்?
They don't have a Bible.
வேதமே இல்லாதிருந்தால்.
But they would meditate on what they heard last Saturday.
ஆனால் கடந்த சனிக்கிழமை என்ன கேட்டார்களோ அதை தியானித்து இருந்திருப்பார்கள்.
What the priest read in the temple.
அந்த தேவாலயத்திலே ஆசாரியன் வாசித்த வேத பகுதியை தியானிப்பார்கள்.
Do you know Jesus also never had a Bible in his house?
உங்களுக்கு தெரியுமா, இயேசுக்கும் வீட்டிலே வேதாகமம் இல்லை தெரியுமா?
Nobody had a Bible in those days.
அந்த நாட்களில் யாருக்குமே வீட்டிலே வேதாகமம் இல்லை.
Except this big scroll in the synagogue.
தேவாலயத்திலே ஒரு பெரிய தோல் சுருள் தான் இருக்கும்.
So what did they do every day?
ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள்?
You couldn't read the Bible every day in Jesus time. They never had a Bible.
இயேசுவின் காலங்களிலே வேதாகமம் இல்லை, ஆகவே தினந்தோறும் அதை வாசிக்கவில்லை.
Paul never had a Bible. He couldn't read the Bible every day.
பவுலும் வேதம் கையிலே வைத்துக் கொள்ளவில்லை, அவரும் தினமும் வாசிக்கவில்லை.
But they did something better than people who read the Bible today.
இன்றைக்கு வேத வசனத்தை வாசிக்கிறவர்களை காட்டிலும் அவர்கள் மேன்மையான ஒரு காரியத்தை செய்தார்கள்.
They meditated on what they heard.
அவர்கள் கேட்ட வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருந்தார்கள்.
For example, you've heard so much truth in these 3 days.
உதாரணமாக இந்த 3 நாட்களில் எவ்வளவோ சத்தியங்களை நீங்கள்
கேட்கிறீர்கள்.
நீங்கள் எவ்வளவோ நாட்களுக்கு தியானிக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு
கிடைத்திருக்கிறது.
இந்த நாட்களிலே நீங்கள் கேட்கக்கூடிய காரியங்களை உட்கார்ந்து தியானித்துக் கொண்டே இருப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ள
வேண்டும். When he wakes up, he's thinking of something he heard.
இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் என்று சொன்னால், இரவிலே திடீரென்று விழித்துக் கொண்டாலும்
அவர்
கேட்ட வார்த்தையை தியானித்து பார்க்கிறான்.
நீங்கள்
இதை செய்வீர்களானால்,
let me describe what your life will be like.
உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் இப்பொழுது விளக்கி சொல்கிறேன்.
You will be, verse 3, like a tree planted by the streams of water.
நீங்கள் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பீர்கள்.
And every season you will yield fruit.
எல்லா காலங்களிலேயும் பழம் கொடுக்கிற மரமாக இருப்பீர்கள்.
Now you all know that there are some mango trees. One year there's no fruit in that tree.
நீங்கள் மாங்காய் மரத்தை பார்த்திருப்பீர்கள், ஒரு வருஷம் காயை காய்க்காது.
Next year there may be a lot of fruit.
அடுத்த வருஷம் அதிகமான பழம் பழுக்கும்.
Maybe 1 or 2 years no fruit.
அதுக்கு பிறகு 1-2 வருஷங்கள் காய்க்காது.
Some mango trees are like that.
சில மாமரம் அப்படித்தான் இருக்கிறது.
But here's a tree.
ஆனால் இங்கே ஒரு மரம் இருக்கிறது.
Every season it produces fruit without exception.
அது விதிவிலக்கே இல்லாதபடி ஒவ்வொரு காலத்திலையும் கனி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது.
Summer or no rain or rain, if it's always green, it says.
வெயிட் காலமா இருந்தாலும் மழை இல்லாமல் இருந்தாலும் எந்த காலமா இருந்தாலும் அதனுடைய இலை பச்சையாக இருக்கிறது.
Do you know that a tree that's planted by a river does not need the rain?
உங்களுக்கு தெரியுமா, ஆற்று ஓரத்திலே நடப்பட்ட மரமானது செழிப்பாக இருக்கும்.
A tree planted miles away from a river needs the rain.
ஆற்று ஓரத்திலே நடப்பட்ட மரத்துக்கு மழையே தேவையில்லை, ஆனால் ஆற்றுக்கு எவ்வளவு மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மரத்துக்கு மழை தேவை.
That's what it says, a tree planted by the river.
அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம்.
That's a picture of a man who is planted by near the word of God.
தேவனுடைய வார்த்தைக்கு அருகாமலே நடப்பட்ட மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறது.
You know how the tree gets water?
உங்களுக்கு தெரியுமா எப்படி ஒரு மரத்திற்கு தண்ணீர் கிடைக்கிறது?
Branch is not bending down and taking the water.
மரத்தினுடைய கிளை அப்படியே சாய்ந்து சாய்ந்து தண்ணீரை முண்டு கொள்கிறதா?
Underground.
அந்த நிலத்துக்கு அடியில்.
Where nobody can see it.
யாருமே பார்க்காத பகுதியில்.
Its roots are going searching for water.
அதனுடைய வேர்கள் அப்படியே போய் 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 தண்ணீரை தேடி போகிறது.
If you could study the way the roots of a tree go.
ஒரு மரத்தினுடைய வேர்கள் எந்தெந்த திசை நோக்கி போகிறது என்று நீங்கள் அதை கற்று ஆராய்ந்தால்,
just like these ants and rats and all have got a smell for food and dogs.
எப்படி இந்த எறும்பு அல்லது எலி அல்லது நாய்களுக்கெல்லாம் சாப்பாட்டுடைய
வாசனை food over there.
வாசனை தெரியும், அதை நுகர்ந்து பார்த்து அதை நோக்கி போகிறது.
The roots of a tree can smell water.
அதே போல ஒரு மரத்தினுடைய வேரானது அது தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்.
I can sense water is there.
அங்கே தண்ணீர் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன்.
It goes and goes and goes and gets the water.
அப்படியே அந்த வேர் அந்த தண்ணீர் பக்கமாக வளர்ந்து வளர்ந்து அது தண்ணீரை பெற்றுக் கொள்கிறது.
Keeps on sucking the water.
அங்கிருந்து தண்ணீரை உறிஞ்சி கொண்டே இருக்கிறது.
This tree is always green.
மரமானது எப்பொழுதும் பசுமையாக இருக்கிறது.
It's amazing how these roots of a tree work.
இந்த மரத்தினுடைய வேர்கள் எப்படி வேலை செய்கிறது வளர்கிறது என்று பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது.
Here is speaking of a godly man or woman.
இங்கே தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனோ மனுஷியோ,
not outwardly,
வெளிப்பிரகாரமாக அல்ல,
reading the Bible to show other people,
மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறேன்.
No, like the roots underground,
நிலத்துக்கடியிலே காணப்படுகிற வேர்கள்.
Nobody can see those areas of your life that nobody can see.
நீ யாருமே பார்க்க கூடாத உன்னுடைய வாழ்க்கையின் பகுதிகள்,
underground, hidden,
மறைந்திருக்க நிலத்துக்கடியிலே இருக்கக்கூடிய.
Your heart is reaching out for where can I get the water?
உடைய இதயமானது எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று அப்படியே தேடி போய் கொண்டே இருக்கிறது.
Where can I get the life of the spirit?
இந்த ஆவியினுடைய வாழ்க்கை எங்கே நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தவணமாய் இருக்கிறது.
And you find it somewhere.
எங்கேயோ கண்டுபிடித்து விட்டால்.
You know, I believe that's how many of you have come to this church.
நான் நம்புகிறது என்னவென்றால் இப்படி தான் உங்களிலே அநேகர் இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்கள்.
You came out of some dead religion where you never got any divine life.
உங்களுக்கு தெய்வீக வாழ்க்கை கிடைக்காத மரித்து போன ஸ்தாபனத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள்.
You came out of some dead church where you never got divine life.
தெய்வீக வாழ்க்கை கிடைக்காத ஒரு மரித்த சபையிலிருந்து வந்திருக்கிறீர்கள்.
Your heart started longing for life.
உங்களுடைய இதயமானது ஜீவனை தேடி 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 கொண்டே இருந்தது.
Never lose that longing.
ஒரு காலம் அந்த ஒரு சிலர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட தாகம் இன்றைக்கு ஏன் அந்த தாகம் இல்லை? தேவன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்புக்கு மீண்டும் தேவனுடைய வார்த்தை மேல் இருக்கக்கூடிய அன்பு, அவருடைய ஜீவன் மேல் இருக்கக்கூடிய தாகம்.
ஆண்டவரே, the real truth.
ஆண்டவரே, இந்த மெய்யான சத்தியம் தேவை. முழு சத்தியம் எனக்கு தேவை.
Set me completely free.
அதை என்னை முற்றிலுமாய் என் வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
100% free in every area of my life.
என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் நான் நூற்றுக்கு நூறு விடுதலையாகப்பட்டவனாய் இருக்க வேண்டும்.
The promise of Jesus is.
இயேசுவின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா?
You will know the truth.
சத்தியத்தை நீ அறிவாய்.
The truth will make you free.
சத்தியம் உன்னை விடுதலையாக்கும்.
And I, the Son of God, when I make you free.
தேவகுமாரனாய் இருக்கிற நான் உன்னை விடுதலையாக்கினான்.
Jesus says that.
இயேசு சொன்னார் அதை.
You will be free permanent.
நீ நிரந்தரமாக விடுதலையாக இருப்பாய்.
Let's believe that.
நாம் இதை நம்புவோம்.
That Jesus will do it in our life.
நம்முடைய வாழ்க்கையில இயேசு செய்வார் என்று நாம் நம்புவோம்.
It's not enough to meditate on God's word.
நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்தால் மட்டும் போதாது.
We must believe it.
நாம் அதை விசுவாசிக்க வேண்டும்.
Jeremiah 17.
எரேமியா 17 அதிகாரம்.
We read there.
இங்கே வாசிக்கிறோம்.
Blessed is the man who trusts in the Lord, verse 5.
5வது வசனத்தில் எரேமியா 17 அதிகாரம்.
7.
எரேமியா 17 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பாக்கியவான்.
That man will be like a tree, verse 8, planted by the water.
அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
Who extends its roots to the stream.
அவனுடைய அந்த வேரானது நீர்க்காலை நோக்கி ஓடுகிறது.
And its leaves are always green.
அவருடைய இலைகளானது பச்சையாய் இருக்கிறது.
You must read Psalm 1 verse 2.
நீங்கள் சங்கீதம் 1:2 வசனத்தை
வாசிங்க. Jeremiah 17:7.
எரேமியா 17:7 ஓடு ஒப்பிட்டு பார்த்துக்க வேண்டும்.
It's not enough to meditate, you must believe.
நாம் தியானித்தால் மட்டும் போதாது, அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நான் தேவனை நம்புகிறேன்.
My roots go into the stream.
என்னுடைய வேர்கள் அந்த நீர்க்காலுகளுக்குள்ளாக கடந்து செல்கிறது.
I get water all the time.
எனக்கு எப்பொழுதுமே தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கும்.
I read God's word. I meditate.
நான் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது,
and I obey.
அதற்கு கீழ்படியும் பொழுது,
and it becomes true in my life.
அது என்னுடைய வாழ்க்கையில மெய்யாக மாறுகிறது.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
apply these truths to our lives.
இந்த சத்தியங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியாய் ஜெபிக்கிறோம்.
And fulfill them.
அவைகளை நிறைவேற்றும் ஆண்டவரே.
In all of our lives.
உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும்.
We shall all be like trees planted by the river.
நாங்கள் எல்லாருமே நீர்க்காலுகளின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல காணப்படட்டும் ஆண்டவரே.
Blessing to many people.
அநேக மக்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும்.
And totally free.
முழுமையாக விடுதலை அடையட்டும் ஆண்டவரே.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.